செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1-14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த பேரச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த அருமையான பிறப்பு விழா மகிழ்வில் இணைந்து பூரித்து மகிழ்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். விழிப்பாயிருக்கிறவர்கள் இணைந்து சொல்வோம், பிரைஸ் தி லார்ட். உறங்கி போனவர்கள் உயிரோடு சொல்வோம், பிரைஸ் தி லார்ட். உறங்கி போயிட்டீங்களா? உறங்கிட்டீங்களா? முழிச்சிருக்கீங்களா? முழிச்சிருக்கிறீங்க. வெரி குட். ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்குற காணிக்க காசு பணத்தெல்லாம் விட நம்ம கொடுக்கறது நம்மளுடைய இந்த உறக்கம். இந்த உறக்கம் அப்படிங்கிறது ஒரு 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 நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு செயல் உடம்புக்கு. அதை நம்ம டெய்லி செய்கிறோம். தூங்கலைன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இன்னைக்கு நீங்கள் அதை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறீங்க. ப்ரைஸ் அலான். அல்லேலூயா. எல்லை தாண்டிய பயங்கரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா நியூஸ்லலாம்? ஒரு ஒய்ஃப் கேட்டுச்சான், ஒரு வீட்டில் வீட்டுக்காரம்மா கேட்டுச்சான், ஏங்க இந்த எல்லை தாண்டிய பயங்கரம், எல்லை தாண்டிய பயங்கரம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னுச்சான். அவர் சொன்னாராம், அப்பப்போ நீ டென்ஷன் ஆயிட்டீன்னா பூரிக்கட்டையை எடுத்து என்னை அடிப்பு இல்லையா, அப்போ என்னை நோக்கி பூரிக்கட்டையை அடிக்கும் போது நான் ஒதுங்கிட்டு பூரிக்கட்டை போய் ரோட்டில் போகிறவ மேலே அடிச்சிருச்சுன்னா அதுதான் எல்லை தாண்டிய பயங்கரம் அப்படின்னார். ஆண்டவர் கூட இன்னைக்கு எல்லை தாண்டிய ஒரு அதிசயத்தை செய்து இந்த உலகத்தில் நாம உணரக்கூடிய ஒரு அடையாளமா தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லை தாண்டிய பயங்கரத்தை பத்தி நம்ம யோசிக்கிறோம், ஆனா எல்லை தாண்டிய அதிசயம் அது. ஆண்டவர் விண்ணுலகிலே அவருக்கென்று ஒரு இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருந்த கடவுள் அந்த விண்ணகத்தை துறந்துவிட்டு மண்ணகத்தை உனக்காய் எனக்காய் முத்தமிட்ட அந்த முத்தான நாள் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவினுடைய நாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை உணர்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, பிரைஸ் தி லார்ட். ஆமா, ஆண்டவர் ஏதோ வந்தாரு வந்தாருன்னு சொல்வதல்ல, நாம நம்மளுடைய நிலையை விட்டுட்டு கீழே இறங்கி போய் நம்மை விட ஒரு நிலையில் தாழ்ந்து கிடக்கிற பிள்ளைகளை பார்க்கணும், அவர்களோடு கரம் கொடுக்கணும்னா நமக்கு மனசு வரதில்லை. ஆனால் ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவர் தன்னை ஏதோ இரக்கத்தின் அடையாளமாய் வைத்திருக்கிறார் பாருங்க. திருத்தூதர் பணியில பெரும் மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை நம்ம வந்து இன்னைக்கு நச்செய்தியில பார்க்கிறோம். அந்த தூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நச்செய்தியை. எத்தனை பேத்துக்கு, எந்த மதத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கா இல்ல அவங்களுக்கா இவங்களுக்கா, இல்ல எல்லா மக்களுக்கும். இத ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மகிழ்ச்சியை உணர்வாங்க. நீங்க உணர்றீங்களா? உணர்றீங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த மகிழ்ச்சியை நம்ம உணரணும், இது பெரும் மகிழ்ச்சி. அதனாலதான் இந்த மகிழ்ச்சியை விட்டு நம்மளால என்ன செய்ய முடியல, வெளியில போக முடியல. இந்த மகிழ்ச்சியினுடைய அடையாளத்தை விட்டு நம்மளால வெளியில என்ன செய்ய முடியாது, கடந்து செல்ல முடியாது, ஆண்டவரை விட்டு வெளியே போக முடியாது. நீ எங்க ஓடினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரிடத்தில் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா பெரும் மகிழ்ச்சியூட்டும் அடையாளம் இந்த இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இந்த நற்செய்தியை எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு நம்ம சொல்றோம். சும்மா மதத்தை மாத்திரணும் அப்படிங்கிறது அடியா இல்லை, அது நம்மளுடைய நோக்கமும் அல்ல. அது உள்ளத்தை அவர்களுக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து இந்த நற்செய்தியினுடைய ஆழம் அவர்களுக்குள்ள என்ன வைக்க போகிறதுனா பெரும் மகிழ்ச்சி, உலகம் தர முடியாத மகிழ்ச்சி, உலகம் எடுத்துவிட முடியாத மகிழ்ச்சி. இதோ இந்த அருமையான வேளையில என் அன்பு பிள்ளைகளே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பணியில இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். 8:8 ஸ்தேவானை கொலை செஞ்சிட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் இதுதான், ஸ்தேவான் கொலை செய்யப்பட்டுட்டாரு. இறை பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து புலம்பி அழுகிறாங்க. அதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம், பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. பாருங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சே, நம்ம என்ன செஞ்சிடும், ஓடி போய் ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு நினைக்கல. மாறாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் எது நடந்தா நமக்கு என்ன, மீண்டும் உற்சாகமா எழுந்து அவர்கள் இந்த நற்செய்தி அறிவித்த உடனே பலரை பிடித்திருந்த தீ ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறியது. முடக்குவாதமுற்றோர் சுகமடைந்தாங்க, கால் ஊனமுற்றோர் குணம் பெற்றனர். 8 சொல்லுது, இதனால் அந்நகரில் பெருமகிழ்ச்சி உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நற்செய்தியினுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி சுகத்தை பிள்ளைகள் பார்த்த பொழுது பெற்றுக்கொண்டவர்களை விட பெறாதவர்களும் அந்நகரில் இருந்த அனைவரும் என்ன பெற்றுக் கொண்டார்கள், பெரும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொண்டார்கள். இந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர், திருத்தூதர் பணியிலே பேசப்படுகிற அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் அன்பு பிள்ளைகளே, லூக்காவில் நற்செய்தியில 2 இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு அதை கேட்ட உடனே 13 விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. மண்ணகத்தில்னு சொல்லல, செய்தி நடக்கிறது, செயல் நடக்கிறது மண்ணகத்தில். ஆனா அவங்க உடனே விண்ணக தூதரணி இறங்கி வந்துட்டாங்க. வந்திருக்கிற அந்த தூதரோட சேர்ந்து அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பாடுனாங்கன்னா, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. அப்ப என் அன்பு பிள்ளைகள், நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவருடைய வருகை மண்ணகத்தை இணைக்கிற விண்ணகத்தோடு இணைத்து அந்த விண்ணகத்தினுடைய மாட்சியை மண்ணகத்திற்கு கொண்டு வருகிற ஒரு பெரிய முயற்சியில தான் தந்தை இறங்கியிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற அடையாளம் அது. 14வது இறைவசனத்தில் பார்க்கிறோம், உலகில் அவருக்கு உகந்தோருக்கு. எல்லாருக்கும் அமைதி உண்டாகுன்னு சொல்லல இங்க. பெருமகிழ்ச்சியுட்டு நச்சது எல்லாருக்கும், ஆனால் யாருக்கு அந்த அமைதி உண்டாகுக அப்படின்னா, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு. ஹல்லேலூயா. யார் அந்த உகந்தோர்? யார் அந்த உகந்தோர்? வீட்டில் துன்பம் வந்துருச்சு, துயரம் வந்துருச்சு, வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நொனியும் ஓடி போய் எங்கேயாவது கயிறு கட்டிக்கலான்னு ஓடுற அவர்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களா? இல்லை. பைபிளே எடுக்காத கிறிஸ்தவர்களா இத்தனை வருஷம் நம்மளுடைய வயதை கணக்கிட்டு கொள்ளலாம். நான் இத்தனை ஆண்டுகளா கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஆனா என் கையில எனக்குன்னு ஒரு பைபிள் இல்லை. இவர்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? பைபிள் வீட்டில் இருக்குங்க, ஆனா எடுத்து வாசிக்க மாட்டேன், எனக்கு பைபிளை பத்தி எல்லாம் தெரியாது. இவர்கள் எப்படி சொல்ல முடியும் நான் ஆண்டவருக்கு உகந்தவர்கள் என்று? நாங்கள் மந்திரத்துக்கு போவோம், மாயத்துக்கு போவோம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நான் கோயிலுக்கு போவேன், ஜனவரி அன்னைக்கு கோயிலுக்கு போவேன், அதுக்கப்புறம் கோயில் பக்கம் திரும்புவதில்லை. இவர்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களா? யோசித்து பாருங்க. மந்திர தந்திரங்கள், மாயங்கள், வேற்று தெய்வ வழிபாடுகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எல்லாம் ஒரு தெய்வம் தானே என்று நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகள் உண்டு, ஒரு இனம் உண்டு நம் மத்தியிலே. இவர்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியுமா? யோசித்து பாருங்க பிள்ளைகளே. இதோ உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாற இதோ இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நமக்கு ஒரு 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 அழைப்பை விடுத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக, நமக்கு உகந்தோராய் அவர் நம் மத்தியில் இறங்கி வந்தார். கடவுள் மாதிரி வந்து பெரிய மேடை போட்டுக்கிட்டு, கடவுள் ரெட்டைக்கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, நான் தான் கடவுள் என்று சொல்லி மாரடித்து கொண்டிருந்தவர் அல்ல நம் ஆண்டவர் இயேசு. அல்லது அப்படிப்பட்ட அடையாளத்தையும் வச்சுட்டு, இதுதான் என்னுடைய அடையாளம், இப்படியே நீங்கள் வச்சு துதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போற கடவுள் நம்முடைய கடவுள் இல்லை. மாறாக மாடடை குடிலில் மன்னவன் இயேசு எப்படி பிறந்தார் என்று வேதம் வெளிச்சமாய் பேசுகிறது. பாருங்க, குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப இந்த அடையாளம் சொல்லுகிற செய்தி என்ன? இந்த தெய்வம் மாட்டு கொட்டாயில இப்படி தீவன தொட்டியில கிடத்தி இருக்கிறத பாப்பீங்களே, அவர் தான் உங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடையாளம் என்ன? தீவன தொட்டி அடையாளம். இந்த ஆடு மாடுகள்லாம் இந்த கொட்டிலில் கட்டி வச்சிருக்கிற இடத்துல ஒரு மேஞ்சர்னு சொல்லுவாங்க, அதை தீவனம் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க தீனியை போடுவாங்க மாடுகளுக்கு. அந்த மாடுகள் வெளியில் போய் மேய் மேய போயிருப்பாங்க. இந்த மாடுகள் எல்லாம் போய் மேலே தன்னுடைய உணவுக்காக வெளியில் ஓட்டி விடுவாங்க. புட்களை எல்லாம் மேய்ஞ்சிட்டு வருவாங்க. ஒருவேளை அந்த இடத்துல புல் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஒரு மாட்டுக்கு கிடைச்சிருக்கும், இன்னொரு மாட்டுக்கு கிடைச்சிருக்காது, புல் சரியாக சாப்பிட்ருக்காது. ஆனால் அந்த மாடுகள் வேகமாய் வீட்டுக்கு வருகிற பொழுது நேராக போய் அது எங்கே போய் பார்க்கணும்னா, அந்த தீவன தொட்டியை தான் பார்க்கும். ஏன்னா அவைகளுக்கு உறுதியாய் தெரியும் ஓனர் நம்ம அந்த ஆடு மாடுகளுடைய ஓனர் என்ன செய்திருப்பார். அந்த இடத்துல ஏதாவது ஒரு தீனி வச்சிருப்பார், ஏதாவது தண்ணியாவது அந்த இடத்துல இருக்கும், அந்த இடம் காலியாக இருக்காது என்று அந்த விலங்குகளுக்கு தெரியும். இதோ அறிவுள்ள பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ளணும், உலகம் முழுமைக்குமாக ஆத்மாவுக்கு உணவாய் மாறப்போகிற, உன் ஆத்மாவின் விடுதலையாய் மாறப்போகிற உன் ஆத்துமாவை இந்த பூமியிலிருந்து விண்ணகத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அவருக்கு உகந்தவராய் மாற்ற போகிற ஒரே ஒரு வல்லமை உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே உண்டு என்பதை நீ மறந்து போக கூடாது. Praise the Lord. அதனாலதான் சொல்றோம், வேற எங்கேயாவது ஓடி போயிருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு புதிய வருஷத்துல ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க, எல்லாம் உனக்கு நலமாயிருக்கும். ஆண்டவர் நமக்கு சோதனை கொடுப்பாரு, கஷ்டங்களை கொடுப்பாரு, அது தீமைக்காக அல்ல, அது நம்முடைய நன்மைக்காக. அம்மா வந்து என்ன செய்வாங்க, குழந்தைகளுக்கு மருந்து போடுவாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ அது கொஞ்சம் நல்ல குழந்தை ஹெல்த்தியாக இருந்துச்சு, கொஞ்சம் பெரிய பிள்ளையாக போயிடுச்சு, அது திமிருது. அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ரெண்டு காலையும் தூக்கி அந்த பிள்ளை மேலே போட்டு காலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு கை ரெண்டையும் முறுக்கி அந்த கிளாஸில் வச்சிருந்த மருந்து எடுத்து வாயை பொளந்துக்கிட்டு கட கடன்னு ஊத்திட்டாங்க. இப்போ நான் சொல்ல முடியுமா கொடுமைக்கார தாய் அப்படின்னு சொல்ல முடியுமா? Praise the Lord. இப்படி தானே எல்லா அம்மாவும் பிள்ளைகளுக்கு மருந்து ஊத்திருப்பீங்க, ஊத்துனீங்களா? இப்போ எந்த தாய் ஊத்துறாங்க? இப்போ எல்லா தாயும் சீரியல் பார்க்குறாங்க, எல்லா தாயும் சீரியல் பார்த்துட்டு இந்த அந்த வாரமாக மருந்து இருக்கு நீயே எடுத்து குடிச்சுக்கோ. ஒரு அம்மா சீரியல் பார்த்துட்டு வேற மருந்தை ஊத்திருச்சான், காதில் ஊத்துற மருந்த வாயில ஊத்திருச்சான். Praise the Lord. அப்படி ஊத்துனவங்கலாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. பாரா எவ்வளவு சாக்கிரதையா இருக்கிறாங்க. பரவாயில்ல, வெரி குட். பாருங்க இந்த அருமையான ஒரு அனுபவம், இந்த இறை அனுபவம். பாருங்க இறைவன் வந்து மனித அனுபவத்துக்குள்ள வராருங்க. நாம மனித அனுபவத்திலேருந்து இறை அனுபவத்துக்கு போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு, உடலுக்குரியது முந்தையது, ஆவிக்குரியது பிந்தையதுப்பா. உடம்பு தான் முன்னாடி வந்துச்சு, அதனால உன் உடம்பு முன்னாடி தான் இழுத்துக்கிட்டு போவோம். இந்த ஆவிக்குரியது பின்னாடி வந்தது, அதனால நீ என்ன செய்யணும், போராடித்தான் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இறங்கி வந்தார். அவர் உடலோடு இறங்கி வந்து அவர் உடல் இழுத்துட்டு போன பக்கம் அவர் போகலை, அவர் ஆவிக்குரிய ஆற்றலோடு போனார். அதுக்கு தான் நமக்கு வழிகாட்ட வந்தார். அதனால தான் அவர் சொல்றார், நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே. Praise the Lord. அப்போ அவர் தான் வழி, அவர் தான் உண்மை, அவர் தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற போது நாம் அவரை உற்று பார்க்கணும். அதுக்கு தான் பைபிளை உத்து பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம், என்னென்ன புத்தகத்தையோ உத்து பார்க்குறோம், ஆனால் பைபிளை உத்து பார்க்கறதுக்கு பிசாசு விடமாட்டான். உத்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம திருத்தூதர்களில் முக்கியமான ஒரு ஆள். அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. போட்டில் போய்கிட்டு இருக்க போது சீடர்களோடு போகும்போது ராத்திரியில் இயேசு நடுசாமத்தில் வராரு, கடலில் அப்படியே நடந்து வராரு. அதை பார்த்த உடனேயும் பேதுருக்கு ஒரு சின்ன ஒரு எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு, பேதுருக்கும் பயம் வந்துச்சு, எல்லோரும் பேய் பேயின்னாங்க. உடனே இயேசு சொன்னார், நான் பேய் இல்லைப்பா, நான் தான் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரிய சந்தோஷம் வந்துருச்சு, அப்பா இயேசு தான்ப்பா. ராயப்பருக்கு இன்னொரு ஆசை கொஞ்சம் கூட போயிடுச்சு, இவரும் வராருன்னா தண்ணியில் நடந்து வராரு, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நல்ல ஒரு சான்ஸு. பிள்ளைங்களாம் கேட்பாங்களே, அப்பா அப்பா நான் ஒருக்கப்பா நான் ஒருக்கப்பா, அம்மா செஞ்சிட்டாங்கன்னா அம்மா அம்மா நான் ஒரு தடவை. அதை மாதிரி அவரும் கேட்டார், நானும் ஒரு தடவை நடந்து வரட்டுமா. பாருங்க மத்தேயு 14வது அதிகாரத்தில் 25லிருந்து இந்த அனுபவத்தை குறித்த ஒரு சிறிய பகுதியை நம்ம பார்க்குறோம். அதில் 28வது இறைவசனம் என்ன சொல்லுது, பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். தமிழ்ல எவ்வளவு பெருசா எழுதியிருக்குல்ல, இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை தான், கமாண்ட் மீ அப்படின்ட்டார், கமாண்ட் கொடுங்க ஆணையிடும். அவர் உடனே இயேசு என்ன பண்ணாரு, வா அப்படின்ட்டார், ஒரே வார்த்தை. அவர் இல்ல நான் நல்லா யோசிச்சு சொல்றேன் அப்படிலாம் சொல்லல, அவர் வா என்றார், ஒரே வார்த்தை வா கம். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது சென்றார். பாருங்க இப்போ அந்த போட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, ஒரு ஒரு விதமான பாதுகாப்பு, ஒரு விதமான நம்பிக்கை, இந்த போட்டை விட்டு நம்ம கீழே போயிட மாட்டோம், தண்ணிக்குள்ள இருப்போம் நம்ம, ஆனா தண்ணியில மூழ்கிட மாட்டோம். இந்த போட்டு நம்மளை கவர்ந்து பண்ணிக்குது. அப்போ நீங்க நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையையும் அப்படியாக ஒரு விதமான உலகத்தும் என்கிற ஒரு போட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு, ஒரு படகுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நாம இது போதும் என்று நினைக்கிறோம். ஆண்டவர் அங்கே இருந்து நான் இது செய்யறது போதும்பா அப்படின்னு நினைத்திருந்தாருன்னா இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழா இருந்திருக்க முடியாது, இன்றைக்கு மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு உண்டு அப்படின்னு யாருமே பேசியிருக்க முடியாது, யாருமே பேச முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம பேசுறோம், எல்லாருக்கும் மீட்பு உண்டு. இதை ஏத்துக்கிறவங்க யாரா இருந்தாலும் உள்ள வந்தா போதும், அவர்களுக்கும் அந்த மீட்பை கடவுள் பகிர்ந்து கொடுக்க காத்திருக்கிறார். ஆனா நாம ஏத்துக்கிறது நம்மளுடைய டிசிஷன், யாரையும் கட்டாயப்படுத்தி கடவுள் இழுத்து கொண்டு வந்து மீட்பை கொடுப்பதில்லை. தேவ பிள்ளைகளே, இப்போ கடவுள் பாருங்க, அவர் ஒரு போட்ல உட்கார்ந்திருந்தார், கடவுள் என்கிற பெரிய போட்ல உட்கார்ந்திருந்தார், வானத்துல சிம்மாசனத்துல அவர் கடவுளுடைய பெரிய அந்த அதிசயத்துக்குள்ள கடந்த கடவுள் நமக்காக அந்த போட்டை விட்டுட்டு இறங்கி வந்துட்டார். கடவுள் என்கிற நிலையை விட்டுட்டு வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அதை விட்டுட்டு இறங்கி வந்த கடவுள் மண்ணகத்தை முத்தமிட்டு நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவரும் ஏற்று நாம எப்படி வாழணுமோ அதை இந்த பூமியில இருந்து வாழ்ந்து காட்டினவர். அது அவர் மனித அனுபவமாக, இறைவன் மனித அனுபவத்தை பெற இறங்கி வந்த அந்த ஒரு அனுபவம். இன்னைக்கு நாம நமக்குன்னு பிடிச்சி வச்சிருக்கிற போட்டு இந்த படகை விட்டு வெளியே வர நாம் தயாரா இருக்கிறோமா? ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில், ஒரு புதிய வருஷம் வரப்போது, ரொம்ப ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு வாரத்துக்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் என்னென்ன போட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த போட்டை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். இவர் குழந்தை இயேசுதானே அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக இடப்படக்கூடாது. குழந்தை இயேசுவின் ஆலயங்களில் நீங்கள் போய் ஜெபிச்சிங்கன்னா நிறைய விஷயம் நடக்குது, அது உண்மை. குழந்தை இயேசுவுக்கு முன்னாடி நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஏன் தெரியுமா? அது குழந்தைன்னு தெரிஞ்சு அந்த குழந்தையினுடைய காலை நீங்கள் பிடிக்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல அதிகப்படியான தாழ்ச்சி தேவை. இது குழந்தை, இந்த குழந்தைய போய் காலில் விழுந்து நம்ம கேட்டால் கொடுத்துருவாரா அப்படின்னு நினைக்கிறவங்க பலர் இருக்கிற போது நீங்கள் போய் அந்த குழந்தைக்கு முன்னாடி நின்னீங்கன்னா அந்த குழந்தையான இயேசு உங்களுக்கு நிறைவான ஆசிரியை கொடுக்கிறார். ஏன்னா அங்கே உங்களிடத்தில் கிடைக்கிறது தாழ்ச்சி. ஆண்டவர் அந்த தாழ்ச்சியை நீ எல்லா இடத்திலும் பகிர்ந்து பார். இதோ நீ உன்னுடைய அந்த சொகுசான வாழ்க்கை என்கிற படகு, பாவம் என்கிற படகு, உனக்கென்று வாழ்கிற அந்த வாழ்க்கை முறை என்கிற படகு, மன்னிக்க முடியாத படகு, இப்படிப்பட்ட படகுகளுக்குள்ளே சொகுசாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கேட்கிறார், நான் இறங்கி வந்ததை போல நீ அந்த இடத்திலிருந்து இறங்கி போனாய் என்று சொன்னால் நீயும் அதே மகிமையை உன்னதத்தில் காண்பாய். இதோ ஆண்டவருடைய வார்த்தை, அவருக்கு உகந்தவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லி இதோ சொல்லப்பட்டிருக்கிறது. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு ஆண்டவர் அமைதியை கொடுக்க காத்திருக்கிறார். என் அன்பு இறை சமூகமே, இதோ இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள், ஆண்டவருடைய அடியார் பவுலடியார் எப்படி சொல்றாருன்னா, ஆண்டவருக்கு கைதியாக இருக்கிற நான் அப்படின்னு தான் எழுதுறார். தன்னை எப்படி அவர் அடையாளப்படுத்துகிறார்? கைதியாக. முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி. இயேசு நம்மளை தீர்ப்பிடுவதற்காக வரல, நம்மளை பரிவோட நோயுற்று கிடக்கிற பிள்ளைகளை சந்திக்க, அவர்களை விடுவிக்க இறங்கி வந்தார். இதோ அதுதான் ஆண்டவருடைய அடியார் சொல்லுகிறாரு, முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து. பாத்தீங்களா, இந்த இயேசு சாமி கன்னியிடம் இருந்து பிறந்தாருன்னு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பா. இப்ப கன்னி தானே செய்ய கருத்தாங்கி பெற்றெடுக்க போறாங்க. அந்த கன்னியை தனியா வச்சு கடவுள் செஞ்சிருக்கலாமே எல்லா மீட்பு திட்டத்தையும், ஏன் யோசேப்பை கூட்டிட்டு வந்து நடுவில் இணைச்சு விடணும்? பாருங்க, கன்னியிடமிருந்து தான் பிறக்க வேண்டும் என்பது கட்டளை திட்டம். ஆனால் குடும்பம் என்கிற அடையாளம் சிதைந்து விடக்கூடாது. குடும்பம் என்கிற அந்த இணைதல் அங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்குத்தான் குடும்பம் 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 என்று நாம அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த குடும்பம், இந்த வார்த்தை வருது பாருங்க, அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து இன்னைக்கு அநேக குடும்பங்களை பிசாசு சிதைக்கிறான். காரணம் என்னன்னா, கணவன் மனைவியிடத்துல அமைதி இல்லை. ஏன்னா அவங்க ஆண்டவருக்கு உகந்தவரா இல்லை. கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனித்தனியா யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இணைப்பு வரும். உங்களுக்குள்ள ஒரு பிளவு வருது அப்படின்னா, இந்த ரெண்டு பார்ட்டியில் யாரோ ஒருத்தர் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறாங்க, அதனால தான் அந்த வீட்டுக்குள்ள பிளவு. அப்போ நம்ம வருகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற செய்தி இதுதான், உன் குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா என்று பார். இயேசு இருந்தால் அந்த குடும்பம் உடையாது. சண்டை வரும், சலனம் வரும், கோபம் வரும், இயேசு இருந்தால் அந்த குடும்பம் உடைந்து விடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். பாத்தீங்களா, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ஒருமைப்பாடு என்பது நிறைவானது. அதை நீங்கள் காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே, அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே, அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவு கேட்ப பாருங்க, கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவு கேட்ப. அப்ப கிறிஸ்து என்னத்தை கொடுத்தாரு, அவரையே முழுசா கொடுத்துட்டாரு. இந்த பூமிக்கு தன்னுடைய கடவுள் என்கிற அந்த மகிமையை விட்டுட்டாருங்க. இன்னைக்கு நீ எந்த மகிமையை விட போற? அதுதான் கிறிஸ்து கொடுத்த அளவீடு. கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவு கேட்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயிரே ஏறி சென்றார், அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அப்படின்னா நீங்களும் நான் என்ன செய்யணும், ஏறி செல்லணும்னா உன்னுடைய அகம்பாவத்திலிருந்து, ஆணவத்திலிருந்து, நான் என்கிற பெருமையிலிருந்து நீ இறங்கி வர வேண்டும். அப்பத்தான் இயேசுவே கொடுக்க விரும்பிய ஏறி செல்கிற அனுபவம் நமக்கு கிடைக்க போகிறது. கீழே இறங்கியவர் தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர் என்பதை மறந்து போகாதே என் மகனே, மகளே, என் அன்பு பிள்ளைகளே. இதோ படகை விட்டு வெளியே வரக்கூடிய அனுபவம், கீழே இறங்கி செல்லக்கூடிய ஒரு அனுபவம், ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிற அந்த கடவுள் மனிதனான அனுபவம், மனிதராகிய நாம் இறைமைக்குள்ளே போவதற்கான அடையாளங்களாயிருக்கிறது. சிந்தியுங்கள், இந்த இரவு நேரம் உங்களுடைய உறக்கம் இழந்த இரவு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் இணைந்து ஜெபித்தால் இறைவனை இந்த இடத்தில் மட்டுமல்ல எங்கேயும் காண முடியும் என்பதை உணர்ந்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.